உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எக்ஸாம்லாம் நல்லா பண்ணி லீவ் எல்லாம் முடிஞ்சு கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்களா? ஓகே. இதுக்கு முன்னால் நாம் கொடுத்த ரெண்டு ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு மாணவர், அவரை சுற்றி உள்ள நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள்லாம் எப்படி இருக்கணும், எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த லீவை அவர் பயனுள்ள வகையில் எப்படி கழிச்சார் அப்படிங்கிற பற்றிலாம் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? சரி, இன்றைக்கி என்னென்னா, ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு இல்லைங்களா? அடுத்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே, காலேஜ் தான். ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ், ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் இது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே படிச்சுட்டே இருக்கணும். சில பேர் மக்கிங்கப் கூட இருக்குது இல்லைங்களா, படித்ததை அப்படியே ஞாபகம் வச்சு எழுதுனா தான் மார்க், ஏன்னா நம்ம பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ காலேஜுக்குள்ளே போயாச்சுன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், இங்கே யூனிஃபார்ம் கிடையாது, கலர் ட்ரெஸ்ஸு, நிறைய வகையில் வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டே ஸ்காலர் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ காலேஜில் போயிட்டு ஹாஸ்டலில் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், இந்திய அரசு வந்து ராகிங்கை தடை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஹோம் சிக்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணத்தான் செய்கிறாங்க. சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ஷாக்லேருந்து எப்படி மீண்டு வருது? இது ஷாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வாய்டு. பெற்றோர்களை மிஸ் பண்ணுறோம், நண்பர்களை மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் கையில் கேட்ஜெட்ஸ் இருக்குது, அப்பப்போ வேணால் பார்த்துக்கலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு உளவியலாளர் பார்வதி அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம் மேடம். மாணவர்கள் நல்லபடியாக பரீட்சை எழுதிட்டு இப்போ காலேஜுக்குள்ளே போகிற கட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இந்த கட்டத்துக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்குவோம், அவங்க வாங்கின மார்க்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, காலேஜுக்குள்ளே வந்துட்டோம், இப்போ அது ஒரு மாற்றம். இதுவரைக்கும் நம்ம ஸ்கூலில் இருந்தோம், நம்மளை சுற்றி எப்பவும் டீச்சர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய கண்காணிப்பு எப்பொழுதும் நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும், பெற்றோர்கள் கண்காணிப்பும் எப்போதும் நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை கண்காணிக்கிற வசதி காலேஜஸில் கிடையாது. ஏன்னா அது ஒரு குறுகிய காலகட்டம், ஒரு செமஸ்டருக்குள்ளே அந்த சிலபஸையும் முடிக்கணும், அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் அந்த ப்ரொஃபஸர் பார்க்கணும். ஸ்கூலில் இருந்த மாதிரி காலேஜில் மக்கடிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா காலேஜோட சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தில் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம புத்தகங்களை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த சப்ஜெக்டை நம்ம நன்னா புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா காலேஜஸில் வந்து ஒரு சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அந்த சிலபஸை படிச்சுட்டு நம்ம பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடலாம், அது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த சிலபஸையும் மீறி சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த 3 வருடம் அல்லது 4 வருடத்துக்கான படிப்பு. மெடிக்கல் அப்படின்னு சொல்லும்போது 5 வருடம் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப். காலேஜஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. காலேஜுக்குள்ளே போகிறது எப்படின்னா ஒரு பெண் திருமணமாயி தன் புகுந்த வீட்டுக்கு போகிற மாதிரி தான், இரண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பெண் திருமணமாயி தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுடைய தாயார் வந்து அந்த புகுந்த வீட்டுக்கு அவ எப்படி போய் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடம் புகுத்துவாங்க. அதே பாடம் நம்மளுடைய காலேஜுக்கும் பொருந்தும். 3 விஷயம் நண்பர்களே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் கேரட். ஒரு கேரட்டை தூக்கி கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த கேரட்டு ஹார்டாக இருக்குது, தண்ணிக்குள்ளே போட்ட உடனே சாஃப்ட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த புது சூழலை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதனால சென்சிட்டிவாக இருக்காதிங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது விஷயம் என்னன்னு, முட்டை. ஒரு முட்டை இயல்பில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் அதை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னும் இறுகிரும். அந்த முட்டை வந்து தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அப்படியே மென்மையாக இருக்கும், தொட்டாலே உடஞ்சிருங்கிற மாதிரி இருக்கும், தண்ணியில் போட்டோடனே ஹார்ட் ஆயிரும். அதே மாதிரி இறுகிய மனப்பான்மையோட நம்ம காலேஜுக்கு போனாலும் நம்ம நல்லபடியாக நண்பர்களோட சேர்ந்திருந்து சந்தோஷமா எதையும் கத்துக்க முடியாது. ஆனா காப்பித்தூள் அருமையான ஒரு பொருள். அதை தூக்கி சுடுதண்ணிக்குள்ள போட்டதும் அந்த காப்பித்தூள் தன்னோட சேர்த்து சுடுதண்ணியோடைய பொருளையே மாத்திரும். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஸோ ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த பாடம், புகுந்த வீட்டுக்கு போகும்போது காப்பித்தூள் மாதிரி இரு. சாஃப்டாகவும் இருக்க வேணாம், ஹார்டாகவும் இருக்க வேண்டாம். அதே போல் குடும்பத்தோட ஒன்று கலந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை எடுத்து கற்றுக் கொடுப்பா. அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கணும், காலேஜுக்குள்ளே போனால் சாஃப்டாகவும் இருக்க வேண்டாம், ஹார்டாகவும் இருக்க வேண்டாம், ஆனால் காப்பித்தூள் மாதிரி தன்னோட சேர்த்து தன்னுடைய சூழ்நிலையும் தனக்கு தகுந்து சாதகமாக மாற்றிக்கணும். அதுக்கான கான்ஃபிடென்ஸை நம்ம இன்னிலிருந்து வர வச்சுக்கணும். நிறையா பேர் நம்மக்கிட்ட சில வதந்திகள் கிளப்புவாங்க, இந்த காலேஜில் ரேகிங் அதிகப்படியாக இருக்குது, இந்த காலேஜில் அது நடந்தது இது நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். தைரியமாக ஒரு கல்லூரிக்குள்ளே போங்க. இன்றைக்கி ரேகிங் தடை செய்யப்பட்டுள்ளது. கல்லூரிகள்லையும் அதுக்காக ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க, மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. அதனால் ரேகிங் அப்படிங்கிற பயம் வேண்டாம். அதனால் காலேஜுக்கு போனீங்கன்னா எதையுமே இயல்பாக எடுத்துக்க பழகிக்குங்க. ஸ்கூலில் வந்து சென்சிட்டிவாக இருந்து பழகிட்டீங்க, காலேஜுக்கு போகும்போது சென்சிட்டிவிட்டி போய் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரணும். அதுதான் மெச்சூரிட்டி. அப்போ காலேஜுக்கு போனதுக்கப்புறமா எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகுங்க. நான் ஒரு ஆண் பெண்கிட்ட பேசக்கூடாது, நான் ஒரு பெண் ஆண்கிட்ட பேசக்கூடாது, ஸ்கூலில் கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக உட்காருங்க அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. காலேஜில் அந்த மாதிரி கிடையாது, ஃப்ரீயாக பழகலாம். ஆனால் எதுவுமே நமக்கு ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய தவறுகள் செய்ய மாட்டோம், எதையும் மீறி தாண்டி நம்ம போக மாட்டோம். ஸோ எதுவுமே ஒரு லிமிட்ஸில் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகுங்க, சீனியர்ஸ் யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறக்கு முன்னாடி நீங்களே போய் உங்களை அறிமுகப்படுத்திக்குங்க, உங்களை அவர்கள் மறக்கவே மாட்டார்கள். அவருடைய அறிமுகங்களையும் வாங்கிக்குங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க உங்களுடைய கோர்ஸில் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது எந்த மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளும் அதை தவிர்த்துக்கலாம். ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போய் நீங்கள் தான் பேசணும். ஏன்னா கல்லூரியில் ஸ்கூல் மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறக்கான நேரம் யாருக்கும் கிடையாது. அதனால் உங்களுடைய நலன் கருதி நீங்கள் போய் ப்ரொஃபஸரை பார்த்து, சார் நான் இது படிக்கலான்ட்டு இருக்கேன் சார், எனக்கு இதுக்கான வாய்ப்புகள் என்னென்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியாது அப்படின்னு எந்த ஆசிரியரும் சொல்ல மாட்டாங்க. தேவையான உதவிகளை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. தைரியமாக போய் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட பேசுங்க. அது நம்ம காலேஜில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா காலேஜஸ்லேயும் கிளப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எடுத்திருக்கிற படிப்பு சம்மந்தமாக நிறையா கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, இங்கிலீஷ் லிட்ரரி கிளப்பு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கிளப்பு, பிபிஎம் பிகாம் படிப்பு சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் படிப்பு சம்மந்தப்பட்ட சயின்ஸ் கிளப்பு, இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் தன்னுடைய பேர்களை கொடுத்து எப்போல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதோ அப்போல்லாம் தைரியமாக போய் முன் நின்று பேசுங்க. எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு மேடையில் ஏறி பேசுறது பயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் முழுக்க அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களை வந்து இந்த அளவுக்கு பேசி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்து தான் எங்களால் சொல்ல முடியுமே கூடிய முன் வச்சு போக வேண்டிய உங்களுடைய கடமை. இந்த பயம் ரெண்டு நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும், நாலஞ்சாவது நாள் இந்த பயம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இந்த பயத்தை போக்குற பொறுப்பும் தன்னம்பிக்கை கொண்டு வரக்கூடிய இயல்பும் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிங்க. இந்த கிளப் ஆக்டிவிட்டியில் பேர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கல்லூரியை விட்டு வெளியில் இருக்கிற கல்லூரிகளும் இது போன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அடிக்கடி நடத்திட்டே இருப்பாங்க. ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் என்ன மாதிரியான இது இருக்குன்னு. முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டீஸ் போர்டு பார்க்குற பழக்கமே கிடையாது. அவங்க எல்லாரும் நோட்டீஸ் போர்டு பார்த்து பழகிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஸ்கூல் மாதிரி கிளாஸுக்கு சர்க்குலர் எல்லாம் வராது. நாம் தான் நோட்டீஸ் போர்டை பார்த்து தெரிஞ்சிட்டு ஆசிரியர்கள் இடத்துல போயிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துட்டு மற்ற கல்லூரிகளுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அங்கே போய் புது நண்பர்கள் புது சூழல் பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க. ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தாய் தந்தையை விட்டு பிரிந்து, அண்ணன் தம்பியை விட்டு பிரிந்து, தங்கச்சி அக்காலாம் இல்லாமல் தனியாக ஹாஸ்டலில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அழுகிறது சகஜம். பாதி கோர்ஸ்லேயே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அழுதவங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வெக்கேஷனில் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போகமாட்டாங்க. அந்தளவுக்கு அந்த இடத்துல பழகிடுவாங்க. அந்த கல்லூரி காலம் முடிஞ்சு போகும்போது கண்ணில் கண்ணீரோடு போவாங்க. நிறையா பேர் பட்ட படிப்புக்கு அதே இடத்துக்கு திரும்பி வர்றது ரொம்ப சகஜம். ஹாஸ்டல் அப்படிங்கிற சூழலில் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வார்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம். சிறு சிறு கேலி கிண்டல் சகஜம். இந்த கேலி கிண்டலை நீங்களும் அனுபவிக்க கத்துக்குங்க. எதுக்குமே பயம் வேண்டாம். சில காலகட்டங்களில் அதுவும் மறைஞ்சு போயிடும், எல்லாரும் நண்பர்களாயிருவீங்க. அதே மாதிரி நீங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து ஹாஸ்டல்லலாம் சில நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஃப்டர் கிளப். ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்கள் பேசி சிரிக்கும்படி ஒரு கிளப்பு நீங்களே தொடங்கலாம். அல்லது மேரத்தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து தன் காலேஜுக்கு ஒரு மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணலாம். இயற்கை, நேச்சர் கிளப், சோஷியல் கிளப், அந்த மாதிரி பல கிளப் ஆக்டிவிட்டியை உங்களுடைய தலைமையில் நீங்கள் ஆரம்பித்து அதுக்கு ஆட்கள் சேர்த்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. நாளைக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் உட்காரும்போது நானும் வந்தேன், படித்தேன், போனேன் அப்படின்னு இல்லாமல் இந்த காலேஜுக்கு நான் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத தான் இப்போத்த கம்பெனிஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பயோடேட்டா அல்லது ரெசியூமே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டில் போடுறதுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த 3-4 வருஷத்தில் நீங்கள் சேகரிச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. காலேஜ் அப்படிங்கிறது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டம். நம்ம எவ்வளோ ஏங்கினாலும் இந்த காலகட்டம் நம் வாழ்க்கையில் நமக்கு திரும்ப வராது. இந்த காலகட்டத்தை நமக்கு பிரயோஜனமாக, அதே மாதிரி நமக்கு ஃபீஸ் கட்டுற தாய் தந்தைக்கும் பிரயோஜனப்படுத்துமாக, காலேஜுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி, சமுதாயத்துக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளும்படியான விஷயங்களில் ஈடுபட்டு தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நல்லபடியாக முடித்து கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
என்ன நண்பர்களே, கேட்டிங்களா? ரொம்ப அருமையாக இருந்துச்சு இல்லையா? அதாவது எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் முதல்ல வந்து அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் வேணும். கேரட்டை வந்து கொதிக்கிற தண்ணீரில் போட்டால் அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருந்தோம்னு வைங்களேன், எல்லோரும் நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எக்கு, அதை கொதிக்கிற தண்ணீரில் போட்டால் ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. ரொம்ப ஹார்டாகி இறுகி போய் இருந்தோன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. ஆனால் காப்பித்தூள் பாருங்கள், அதை தண்ணியில் கலந்து ஒரு அருமையான நறுமணத்தை எல்லா இடத்துலையும் பரப்பி குடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான பானமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம சேர்ந்திருக்க இடத்தோட ஒன்றோட ஒன்று கலந்தோன்னு வைங்களேன், அந்த இடம் ரொம்ப அருமையாக மனம் பரப்பி ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கருத்துக்களை நமக்கு வழங்கினவங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.